மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:28.
அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
இன்றைக்கு இந்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரனாகிய நான், தேவாதி தேவன் மனிதனாய் வந்திருக்கிற நான் எதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன் என்று இயேசுவே சொல்லுகிறதை வாசிக்கிறோம். நான் ஊழியம் கொள்ளும்படி வராதபடி ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படி என் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்யவும் என் ஜீவனை கொடுக்க நான் வந்தேன், என் உயிரை நான் கொடுப்பதற்கு வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் நான் வாழ வேண்டும், வாழ விரும்புகிறேன் என்பதாகத்தான் சொல்லுவான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் வந்ததின் நோக்கம் என் ஜீவனை கொடுப்பதற்காக, என் உயிரை கொடுப்பதற்காக நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன் என்பதாக இயேசு சொன்னார். அவர் சொன்னபடி அவருடைய 33.5 வயதில் கல்வாரி சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். யோவான் 19:17-18 வாசிக்கும் போது அவர் மீது ஒரு பார சிலுவையை வைத்து அந்த சிலுவையில் அறைந்து அவரை கொல்லுவதற்காக ரோம் அரசாங்கம் கட்டளையிட்டது. அவர் சிலுவை சுமந்து கொண்டு எருசலேம் வீதி வழியாக சென்றார். கொல்கதா என்ற மேட்டு ஒரு மலை பகுதியில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவருடைய 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் அடிந்தது. அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு முகமெல்லாம் இரத்தம் அடிந்தது. அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் அடிந்தது. 2 கள்ளர்களுக்கு நடுவில் ஒரு கள்ளனை போல் அவர் தொங்கி அந்த சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். கடவுள் ஏன் இப்படி மரிக்க வேண்டும்? கடவுள் நம்மை உண்டாக்கின கடவுள் ஏன் ஒரு கள்ளனை போல சாக வேண்டும்? ஒரு கொடூரமான மரணத்தை இயேசு ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 4:4, நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவரே அந்த சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரை யாரும் சிலுவையில் அறைந்து கொன்றுவிட முடியாது. அவர் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர். அவர் மேல் யார் கை வைக்க முடியும்? அவரே அந்த மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றுதான் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு. இயேசு சிலுவையில உயிரை கொடுத்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஏன் அவர் சிலுவையிலே அப்படி மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்? அவர் சிலுவையிலே அப்படி ஒரு கொடூரமான மரணத்திற்கு ஏன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும்? உங்களுக்காக, எனக்காக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காக இயேசு சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவை பாடுகளுக்கு உங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட போது இரத்தம், அவருடைய தலைமலை முள்முடி சூட்டப்பட்ட போது இரத்தம், அவர் கெர்சமனை தோட்டத்திலே ஜெபித்த பொழுது அங்கு ரத்தம் சிந்தினார் என்று லூக்கா 22:44 நாம் வாசிக்கிறோம். மத்த 27:26 அந்த ரோம அதிகாரியுடைய அரண்மனையில இயேசுவை வாதினால் அடித்து நொறுக்கின பொழுது அவர் அங்கே ரத்தத்தை சிந்தினார் என்று பார்க்கிறோம். மத்த 27:29-30 அவருடைய தலையிலே முள்முடி சூட்டி கோலினால் அடித்த பொழுது முகமெல்லாம் ரத்தம் அடிந்தது என்பதை பார்க்கிறோம். யோவான் 19:17 இயேசு சிலுவை சுமந்து கொண்டு எருசலேம் வீதி வழியாய் போகும் பொழுது ரத்தம் சிந்தினார் என்பதாக வாசிக்கிறோம். அந்த கல்வாரி சிலுவையில கொல்கதா மேட்டில் ஆணி அடிக்கப்பட்ட போது ரத்தம் சிந்தினார். கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் இயேசு சிந்தினார். 6 மணி நேரத்துல அவருடைய கைகளில் இருந்த ரத்தம், கால்களில் இருந்த ரத்தம், அந்த ரத்தத்தை சிந்தினார். அவர் செலுவில சிந்தின ரத்தம், அதுதான் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு அன்பானவர்களே, யோவான் 19:37 வாசிக்கும் போது இயேசு மரித்த உடனே அந்த ரோம வீரர்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு மனிதன் எப்படி மரிக்க முடியும்? 11 மணி நேரமாவது செலவில் தொங்க வேண்டும், 6 மணி நேரத்தில் இவர் மரித்து விட்டார். நல்ல திடகாத்திர சரீரமுள்ள ஒரு வாலிபன் எப்படி மரித்திருக்க முடியும்? அதை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காய் விலாவில ஈட்டியினால் குத்தினான். இயேசுடைய விலாவில ஈட்டி பாய்ந்த போது அவருடைய இருதயத்தை போய் அந்த ஈட்டி தொலைத்தது. வேதம் சொல்லுகிறாரு, அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது. கடைசி சொட்ட ரத்தமும் அவருடைய இருதயத்தில் இருந்து வெளியே வந்து விட்டது. இனிமேல் அவருடைய சரீரத்தில் ரத்தம் இல்லை, தண்ணீர் தான் இருக்கிறது. கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் அந்த சிலுவையில் இயேசு சிந்தி கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, ஏன் அப்படி சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்த வேண்டும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிறார். எபிரேயர் 9:22 வாசிக்கும் போது மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய பாவங்கள். பாவ மன்னிப்புக்குத்தான் மனிதன் ஏங்குகிறான், அதற்குத்தான் தெய்வத்தை தேடுகிறான், அதற்குத்தான் பரிகாரங்களை செய்கிறான், அதற்காகத்தான் தன்னை வருத்து கொண்டு அவன் தன்னுடைய சரீரத்தை வருத்து கொண்டு தெய்வத்தை தேடுகிறான், பல இடங்களுக்கு பிரயாணப்படுகிறான், பணத்தை செலவு பண்ணுகிறான். எதற்காக? என் பாவம் மன்னிக்கப்பட்டிருணும், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருணும், என் சாபம் மாறிடணும் என்பதற்காகத்தான் மனிதன் பக்தியோடு தெய்வத்தை தேடுகிறான். இதை செய்தால் பாவ மன்னிப்பு, இந்த பரிகாரம் செய்தால் பாவ மன்னிப்பு, இங்க போனா பாவ மன்னிப்பு என்று நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாய் சொல்லுகிறார்கள் என்று மக்களுக்கு போதிக்கப்படுகிறதுனால எப்படியாவது பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று மனிதன் பாவ மன்னிப்பை தான் தேடி அலை. இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய பாவங்கள் தான். அதை மனிதன் வெளியே சொல்லுவது இல்லை. பண பிரச்சனையை சொல்லுவார்கள், வியாதி பிரச்சனையை சொல்லுவார்கள், குடும்ப பிரச்சனையை சொல்லுவார்கள், பாவம்தான் பிரச்சனை என்பதை அநேகர் சொல்லுவது இல்லை. பாவம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற பாவங்கள், இச்சைகள், பெருமைகள், பொறாமைகள், மதுபானங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பண ஆசைகள், இதுதான் மனிதனுடைய கேட்டுக்கு காரணமாய் இருக்கிறது. அவனுடைய மனசாட்சி அதை வாதிக்கிறது. பாவம் ஒரு மனிதனுடைய மனசாட்சியை வாதிக்கிறது. அதனாலதான் அந்த பாவ மன்னிப்பை மனிதன் தேடுகிறான். இதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட என்ன செய்வது? அதற்கு பலிகளை செலுத்துகிறான், மிருகங்கள் பறவைகளுடைய ரத்தங்களை சிந்துகிறான். என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எல்லா வேதங்களும் சொல்லுகிறது, பைபிளிலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும்? ஆதியாகமம் 9:4 சொல்லுகிறாரு, ஒரு மனிதனுடைய ஜீவன் உயிர் ரத்தத்தில் இருக்கிறாரு. ரத்தத்துல தான் மனுஷனுடைய உயிர் இருக்கிறாரு. அதனாலதான் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் என்பதாக சொல்லப்படுகிறாரு. ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டுமானால் அது பரிசுத்த ரத்தமா இருக்கணும். பாவம் செய்யாத ஒருவர் தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினால்தான் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதன் இல்லை, பரிசுத்தமுள்ள ரத்தமுடைய மனிதன் இல்லை. ஆகவே தேவன் பார்க்கிறார், இந்த மனுக்குலத்தின் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாக்கணும். என் ஜனங்கள் சமாதானம் இல்லாம பாவத்தினால தவிக்கிறாங்க, அதற்காக நானே மனிதனாய் வந்து, நானே பரிசுத்தமாய் வாழ்ந்து, நானே என் சொந்த ரத்தத்தை சிந்தி இந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்க வேண்டும் என்றுதான் தேவன் மனிதனாக இயேசு என்ற பெயரிலே வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தி அந்த பாவ மன்னிப்பை நமக்கு உண்டாக்கினார். அதனாலதான் ஒரு மனிதன் இயேசுவண்டே வந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, இந்த குற்ற மனசாட்சியை மாத்தங்கன்னு ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த பாவம் மன்னிப்பு. ஒரு மனிதன் இயேசு வேண்டவன் பாவத்தை அறிக்கை செய்யும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுடைய ரத்தம் அவருடைய இருதயத்தை கழுவும். நம்முடைய ஆத்மா பாரம் விலகி உள்ளத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி வருவதை உணர முடியும். இதைத்தான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுகிறது. அவங்கதான் தேவனுடைய பிள்ளைகள் என்று மகிழ்ச்சியோடு சொல்ல முடியும். இந்த வாழ்க்கையை மனிதனுக்கு கொடுக்கத்தான் இயேசு சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாய் உங்களுடைய பாவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். அவருடைய ரத்தத்தினால் கழுவ முடியாத பாவம் ஒன்றும் இல்லை. எத்தனை வருட பாவமாய் இருந்தாலும், எத்தனை கொடூரமான பாவமாய் இருந்தாலும் இயேசு உங்களை மன்னிக்க ஆயத்தம். உங்களுடைய மதுபானம், உங்களுடைய விபச்சாரம், உங்களுடைய வேசித்தனம், உங்களுடைய லஞ்சம், உங்களுடைய ஊழல், உங்களுடைய பண ஆசை, உங்களுடைய பெருமை, உங்களுடைய கோபம், உங்களுடைய ஜாதி பெருமை, உங்களுடைய கொல்ல பெருமை, உங்களுடைய வாயிலிருந்து வாத்திலிருந்து புறப்பட்ட பெருமையான வார்த்தைகள், என்ன பாவமாக இருந்தாலும், ரகசிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தங்களை கழுவி சுத்திகரிக்க முடியும். நான் பாவி ஆண்டவரே என்னை உணர்ந்து ஒப்பு கொடுங்க, இயேசு உங்களை அணைத்துக் கொள்ளுவார். பாவி என்று யாரையும் அவர் புறமே தள்ளுவது இல்லை. நீ பாவி என்னிடத்தில் வராது என்று இயேசு சொன்னது இல்லை. அவர் பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டவர். நாம் பாவி அல்லவா அப்படின்னு உணர்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு சிநேகிதராயிருக்கிறார். தைரியமா வாங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, பாவத்தை மன்னிச்சு விடுதலை தருவார், நிம்மதி தருவார், சமாதானம் தருவார், ஒரு பெரிய மகிழ்ச்சி தருவார். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் குடிகாரங்கள் இருக்காங்க தெரியுமா? அந்த ராத்திரி ஆனா குடிக்க காரணம் என்ன? பகலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க, வேலையில இருப்பாங்க, ஆட்களோடு இருப்பாங்க, மனசாட்சி பேசுவது கேட்காது. ராத்திரில தனிமையா படுக்க போகும்போதுதான் இந்த மனசாட்சி பேசுகிற குரல் கேட்க ஆரம்பிக்கும். நீ பாவம் செய்துட்ட, நீ பாவம் செய்துட்ட, இந்த குரல் வாதிக்கும், தூங்க முடியாது. ஆனால் தான் நிறைய பேர் நிம்மதி இல்லை, தூங்க முடியலன்னு சொல்ல காரணம். அப்ப இந்த மனசாட்சி பேசுவதை நிறுத்தணும், அது எனக்கு கேட்க கூடாது. அதுக்குதான் குடிச்ச போதையில இருந்தா ஒண்ணு கேட்காது, போதையிலேயே தூங்குவது, போதையிலேயே எழும்புவது. நிறைய செல்வந்தர்கள், திருட்டுத்தனமா பணம் சம்பாதிக்கிறவங்க, லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிக்கிறவங்க, கலப்படம் செய்து பணம் சம்பாதிக்கிறவங்க, மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற கொள்ளையர்கள், யாரா இருந்தாலும் அங்க நிம்மதியா தூங்க முடியாது. அதனால்தான் ராத்திரி எல்லாம் அவங்க குடிக்கிறாங்க. அந்த மனசாட்சியை மழுக்குவதற்காக, அந்த மனசாட்சியை பேசுவதை கேட்காமல் இருப்பதற்காக போதை வஸ்துகள், மதுபான போதையில படுக்கைக்கு போறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இது உங்களை காப்பாற்றாது. ஒரு நாள் நியாயத்திருப்ப நாள் வரும், அதுக்கு நீங்க தப்பித்துக் கொள்ளணுமானா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும். அப்பதான் உங்களுக்கு சமாதான நிம்மதி, இல்லாவிட்டால் நீங்கள் செய்த பாவம் உங்களை தொடர்ந்து வரும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இல்ல? அவருக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். அதனால்தான் சிலுவையில உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து முடித்துட்டார். எதுக்கு தெரியுமா? நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும் சிலுவையில பாவமானார். பாவ பிரச்சனையோட கலங்குறீங்களா? பாவ பாரம் அழுத்துதா? குற்ற மனசாட்சி வாதிக்குதா? பாவத்தை விட முடியலன்னு கலங்குறீங்களா? கலங்காருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, பாவம் மன்னிப்பு உண்டு. அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? என் இருதய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும். இந்த பாவெல்லாம் நீங்க ஒரு பரிசுத்தமுள்ள இருதயம் எனக்கு வேணும், இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேணும்னு விரும்புறவங்க உங்களுடைய வலதுகரத்தை இருதயத்துல வைத்துக் கொள்றீங்களா? அப்படியே வைத்துக் கொண்டு கண்ணை மூடுங்க, நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன், இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த தகப்பனார் தாயாருக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க, இந்த குற்ற மனசாட்சியை மாற்றுங்க, இந்த பாவத்தின் பாரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஐயோ, இந்த பாவத்தினால் உண்டாகிற
அந்த வேதனையை நிவிட்டு எடுத்து போடுங்க. பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தாங்க. இயேசுவே, உங்க ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. உண்மையாய் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்திற்குள் இறங்கட்டும். அவருடைய இருதயம் பாவமர கழுவி பரிசுத்தமாக்கப்படட்டும். அந்த பாவ உணர்வுகள், இச்சையின் கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்பட்டு போகட்டும். இதோ குத்த மனசாட்சியுடைய உள்ளத்தை விட்டு விலகி அவருடைய உள்ளத்திலே போல மெய்யான மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த பாவத்தை விட முடியவில்லையே, நான் விரும்பினாலும் முயற்சித்தாலும் முடியவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகளை பாரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவ வல்லமிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும். அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாவத்தை கொண்டு வருகிற பொருளாத ஆவிகள், குடிவரையின் ஆவிகள், விபச்சார வேசித்தன் ஆவிகள், பண ஆசையின் ஆவிகள், பெருமை எரிச்சலின் ஆவிகள், எந்த பாவத்தினாலும் உங்களை தாக்கியிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது அவருடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை வரட்டும். மெய்யான சந்தோஷம் மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். தகப்பனே, அவரின் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லி இருக்கிறீர். இப்பொழுது அவருடைய சரீரத்தை தொடும். அவருடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அந்த பலவீனங்கள், வலிகள், வேதனைகள் விலகட்டும். பொருளாத மரண வியாதி, கேன்சர் வியாதி மறையட்டும். ஆஸ்துமா வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். சுகம் உண்டாகட்டும். அவருடைய துக்கங்கள் மாறட்டும். தேவைகளை சந்தியும், வழிகளை திறந்து கொடும். அற்புதம் செய்து ஆசீர்வதித்த மகளை பண்ணும். ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவத்தின் விடுதலை கொடுத்து விட்டார். இனி வாய் திறந்து துதிங்க. ஆண்டவரே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். உங்க ரத்தம் என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க துதிக்க உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுறீங்க. தேவன் அதை கனப்படுத்தி இன்று முதல் நல்ல ஆசீர்வாதத்தை நீங்க காணும்படி செய்வார். நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அதோடு நின்று விடக்கூடாது. தினம் இந்த வேதத்தை நீங்க தியானித்து ஜெபிக்கணும். தினமும் காலையில் எழுந்த உடனே முழங்கால நின்று பைபிளை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்து கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவீங்க. இன்னும் ஆண்டவர் சுத்திகரித்து நடத்துவார். மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இயேசு கூடவே இருப்பதை உணர்வீங்க. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோட நடத்துவதாக. ஆமேன்.
அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் FM@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
நினைத்து கொண்டு நன்றியுள்ள துதியுள்ள ஜீவனை தந்தி நன்றியப்பா, என் பாவத்தை சுமந்தி உங்க ஜீவனை தந்தி நன்றியப்பா.
நன்மைகளை நினைச்சு கொண்டு நன்றியுள்ள துதி
கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தி நீரே, உருவாக்கி உயர்த்தினீரே, ஒன்றுமில்லா வெற்றியை காண செய்தே, ஒன்றுமில்லாத எனக்கு உங்கிருபை தந்து வெற்றியை காண செய்தே, என்னை